வாரும் ஒரு அலசல், மாற்றம் என்பது சாத்தியமே. ஹகுபிட் கடும் புயல் காற்று தாக்கவிருக்கின்றது. பாதுகாப்பான இடங்களுக்கு குடிபெயருங்கள் என்ற முன்னெச்சரிக்கையை கடந்த வாரத்தில் பிலிப்பைன்ஸ் நாடு தனது குடிமக்களுக்கு விடுத்தது. இதனால் 500,000 அதிகமான மக்கள் தாழ்வான பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்தனர். 2013 நவம்பரில் வீசிய ஹயான் கடும் புயலால் 7,000 அதிகமானோரை பலிகொடுத்து 40,000 வீடுகளையும் பெருமளவாக பொருள் சேதங்களையும் இழந்த பிலிப்பைன்ஸ் மக்கள் தற்போது விழித்துக் கொண்டு செயல்பட்டதால் ஹகுபிட் புயலின் பாதிப்பால் பெரும் அழிவுகளை தவிர்த்துள்ளனர். ஹகுபிட் புயல் இத்திங்களன்று தலைநகர் மணிலா நோக்கி திரும்பியுள்ளது. மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் வீசிய ஹகுபிட் புயலால் அந்நாட்டினர் அஞ்சிய அளவுக்கு கடல் நீர் ஊருக்குள் புகவில்லை. வருகிற வியாழன் காலையில் இப்புயல் பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியை கடக்கும் என்று வானிலை அறிக்கை கூறுகின்றது. அதே நேரம் இப்புயல் கரையை தொட்ட முதல் இடமான நாட்டின் கிழக்கு பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்திருந்த மக்கள் தற்போது சொந்த இடங்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர்.
தாழ்வான காற்றழுத்தம், எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். ஆற்றில் வெள்ளம், எச்சரிக்கை. திருடர்கள் பயம், பக்தர்கள் ஜாக்கிரதை. நோய்க்கிருமி பரவல், எச்சரிக்கை. அன்பு நேயர்களே, இப்படி பல நேரங்களில் பலவிதமான எச்சரிக்கைகள் விடப்படுகின்றன. வரவிருக்கும் ஆபத்துக்கள் குறித்த எச்சரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பவர்கள் அழிவுகளிலிருந்து தங்களை காத்துக் கொள்கின்றனர். ஆனால் எவ்வளவு எச்சரிக்கைகள் விடப்பட்டாலும் அறிவற்றவர்களாக நடந்து கொள்பவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு மட்டுமல்லாமல் தாங்கள் வாழுகின்ற சமுதாயத்திற்கும் அழிவை விதைக்கின்றனர். தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு சிறுமி தனது அப்பாவுக்கு எழுதிய ஒரு கடிதத்தை கேட்போம்.
அன்புள்ள அப்பாவுக்கு உங்கள் மகள் ஜே பவித்ரா எழுதும் அன்பு கடிதம். மாற்றம் என்பது சாத்தியமே. நீங்கள் தினமும் குடிச்சிட்டு அம்மா கிட்ட சண்டை போடுவீங்கன்னு தான் நான் நேரத்திலேயே தூங்க போயிடுவேன். என்னால் ஒழுங்கா படிக்கவும் எழுதவும் முடியல. அப்பா, நீங்க ரொம்ப குடிக்கிறதால எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா குடிச்சா புற்றுநோய் வரும். அப்பா, நீங்க மனிதனா மாற எங்க பள்ளிக்கூடத்துல நடக்கும் ஆலோசனை கூட்டத்துல கலந்து கொள்ளுமாறு எங்கள் பள்ளியின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் ஜே பவித்ரா.
இப்படி எத்தனையோ குழந்தைகள் தங்கள் குடிகார அப்பாக்களை நினைத்து தினம் தினம் கண்ணீர் வடித்து பசித்த வயிறோடு படுக்கைக்குச் செல்கின்றனர். கடந்த வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு விடுத்துள்ள ஒரு கேள்வி இன்றைய நிகழ்ச்சியில் குடிகார அப்பாக்களை நினைக்க வைத்துள்ளது. மதுபானங்களுக்கு பெயர் போன கேரள மாநிலத்தில் கூட மதுக்கடைகள் மூடப்பட்டு வருகின்றன. ஆனால் தமிழகத்தில் அதிக அளவில் டாஸ்மாக் கடைகள் செயல்படுகின்றன. தமிழகத்தில் மொத்தம் 6,825 டாஸ்மாக் கடைகளும் 4,435 மதுபான கூடங்களும் செயல்பட்டு வருகின்றன. அதிகபட்சமாக மதுரை மண்டலத்தில் 1,748 டாஸ்மாக் கடைகளும் 1,384 மதுபான கூடங்களும் செயல்பட்டு வருகின்றன. இன்று தமிழகத்தில் நடக்கும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை உள்ளிட்ட அனைத்து சமூக பிரச்சினைகளுக்கும் மதுக்கடைகள்தான் முக்கிய காரணம். மது ஒரு தனிப்பட்ட மனிதரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சமூகத்தையுமே அழிக்கும் சக்தி வாய்ந்தது என்று சமூக ஆர்வலர்கள் சொல்கின்றனர். குடிப்பழக்கத்தால் தமிழகம் பொருளாதாரத்தில் கடைசி இடத்தில் உள்ளது, தொழில் வளர்ச்சியும் மந்த நிலையில் உள்ளது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.
இந்திய அரசியல் அமைப்பு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டுமென வழிகாட்டும் போது மாநில அரசே மதுபான விற்பனையில் ஈடுபடுவது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றமே கேள்வி எழுப்பும் அளவுக்கு தமிழ்நாட்டில் நிலைமை மோசமாக உள்ளது. சாலை விபத்தில் பலியானவர்களுக்கு கூடுதல் இழப்பீடு கோரி அவர்களது குடும்பத்தினர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரணை செய்தபோது பலியானவர்கள் மது அருந்தி வாகனம் ஓட்டினார்கள் என அரசு தரப்பில் ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி மது விற்பனை குறித்தும் மதுவிலக்கு குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி டிசம்பர் 11 அவற்றுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதில் அரசியல் அமைப்பின் 47 பிரிவில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த அரசு முயல வேண்டுமென கூறியிருக்கும் நிலையில் மதுவை தடுக்க வேண்டிய மாநில அரசே வருமானத்திற்காக மதுபானக் கடைகளை நடத்துவது சரியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுவிலக்கை தீவிரமாக அமல்படுத்திவிட்டு இதுவரை மது விற்பனை மூலம் கிடைத்த வருவாயை வேறு வழிகளில் உருவாக்க அரசு ஏன் முயற்சிக்கக்கூடாது என்றும் நீதிமன்றம் கேட்டுள்ளது. தமிழகத்தில் மது விற்பனை மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு 23,000 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் கிடைக்கின்றது. இந்தியாவில் மது விற்பனையில் தமிழகம் 3வது இடத்தில் உள்ளது. 2003 மதுபானத்தை டாஸ்மாக் மூலம் அரசு விற்பனை செய்து வருகின்றது.
மதுபானக் கடைகளை மூடுவதன் மூலம் அரசுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை சரிகட்டலாம் என்றே பலரும் கூறுகின்றனர். முதலில் அரசின் செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்ததாக விற்பனை வரியிலும் பத்திரப்பதிவிலும் நடக்கும் முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என்று சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூறியுள்ளார். மதுவால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்கும் திட்டத்திற்கு இந்திய மத்திய அரசு ஆண்டுதோறும் 200 கோடி ரூபாயை செலவு செய்கின்றது. சிகிச்சைக்கு மட்டும் செலவு செய்தால் போதாது, விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் மத்திய மாநில அரசுகள் பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் உள்ளது என்று சமூகவியலாளர்கள் சொல்கின்றனர். மேலும் மதுக்கடைகளை மூடக்கோரி மாநிலத்தின் ஏதாவது ஒரு மூலையில் பெண்களின் போராட்டம் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது.
மதுவின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு தீர்வே இல்லையா? ஏன் இல்லை? இருக்கின்றது. தீர்வு இல்லாத பிரச்சனை என்று எதுவுமே கிடையாது. மிக மோசமாக பாதிக்கப்பட்ட குடிநோயாளியும் மதுவிலிருந்து முழுமையாக விடுபட முடியும் என்பதை ஆல்கஹாலிக் அனானிமஸ் போன்ற அமைப்புகள் அறிவியல் பூர்வமாக நிரூபித்து வருகின்றன. அதே சமயம் பள்ளிச்சிறாரால் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பள்ளிச்சிறார் நிரூபித்துள்ளனர். இதனை தி இந்து நாளிதழில் வாசித்தோம். ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு பேபின மருதஅள்ளி கிராமம் என்றால் சாராயம் என்ற அர்த்தம் என்ற அளவுக்கு அது இருந்தது. சாராயம் காய்ச்சுவது, விற்பது, குடிப்பது மட்டுமே அக்கிராம மக்களுக்கு தெரியும். பக்கத்து மாநிலங்களிலிருந்தெல்லாம் வந்து சாராயம் வாங்கி போவார்கள். ஒரு கட்டத்தில் சாராயம் ஒழிக்கப்பட்டது அக்கிராமத்தில். மக்கள் விவசாயத்துக்கு மாறினார்கள். அப்போது வணிகமயமான மது இவர்களை ஆட்கொண்டது. மது ஒரு பக்கம் மக்களை ஆக்கிரமித்தது என்றால் இன்னொரு பக்கம் அணைக்காக வளமான ஊரையும் இவர்கள் இழந்தார்கள். இப்படியாக மது ஒரு கிராமத்தையே, ஒரு தலைமுறையையே அழித்துவிட்டது. இப்போது ஊருக்குள் 40 வயதை தாண்டிய ஆண்கள் 4 பேர் கூட இல்லை என்று சொல்கின்றார்கள். ஒரு தலைமுறை அழிந்த பிறகே கடந்த 2 ஆண்டுகளாக புதிய விடியல் பிறந்திருக்கின்றது குழந்தைகளின் வடிவில்.
அங்கு ஒரு பள்ளி தொடங்கப்பட்டது. முதல் தலைமுறையாக பள்ளிக்கு வந்த குழந்தைகள் மதுவின் தீய விளைவுகளை தாங்கள் கற்றதுடன் தங்கள் பெற்றோருக்கும் அதை அறிந்து கொள்ள உதவி செய்தனர். ஒரு தலைமுறை அழிந்த சோகத்தையும் அழிவுக்கான அரக்கன் எது என்பதையும் தந்தையர்களுக்கு உணர்த்தினர். இன்றைக்கு நீங்கள் மது அருந்தினால் வீட்டுக்கு வரமாட்டோம் என்று பள்ளியின் வாசலில் இரவை கழித்தனர் அந்த சிறுவர்கள். பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். தினமும் ஸ்லேட்டில், துண்டுச்சீட்டில், வீட்டுப்பாட நோட்டில் அப்பாக்களுக்கு வகுப்பெடுத்தார்கள். பல சமயங்களில் குடிநோயாளியான அப்பாக்களால் தாக்குதலுக்கும் ஆளானார்கள். ஆனாலும் பிள்ளைகள் சோர்வுறவில்லை. குழந்தைகள் நடத்திய இந்த சத்தியாகிரக போராட்டம் ஊரின் இளையோரை முதலில் பாதித்தது. அவர்கள் மதுவை கைவிட்டார்கள். கூடவே குடித்துவிட்டு ஊருக்குள் வரக்கூடாது என்று கட்டுப்பாடும் போட்டார்கள். ஓரிரு மாதங்களிலேயே மாற்றங்கள் தொடங்கின. இன்று முற்றிலும் மதுவே இல்லாத கிராமமாக அது மாறிவிட்டது.
மதுவுக்கு அடிமையாவதாலும் கள்ளச்சாராயம் குடிப்பதாலும் எத்தனை பேர் இறக்கின்றனர்? கடந்த வாரத்தில் இயற்கை எய்திய இந்திய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி V.R. கிருஷ்ணய்யர் அவர்கள், உயிர் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது, அது கடவுளால் மட்டுமே பறிக்கப்பட முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். மரண தண்டனைக்கு எதிராக அவர் பேசியது இவ்வாறு இருந்தாலும் மனித உயிர் விலையேறப்பட்டது என்பதை யாராலும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. அன்பர்களே, மதுவை ஒழிக்க முடியுமா? முடியும். அதில் மூழ்கி கிடக்கும் குடிமகன்கள் திருந்த முடியுமா? முடியும். இதற்கு பல முன்னாள் குடிமகன்களின் வாழ்வே சான்று. மதுவை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வை கொடுக்க பள்ளிகளும் சமுதாயங்களும் முன்வரட்டும். மாற்றம் என்பது சாத்தியமே.
என்னடா குடும்பத்தில் அன்பில்லாம ஒரு பயனும் இல்லடா. வண்டி வண்டிய பொருள் சேர்த்து கண்ட சுகம் என்னடா குடும்பத்தில் அன்பில்லாம ஒரு பயனும் இல்லடா. கனவெல்லாம் காணாதடா கண் கலங்கி போகாதடா குடும்பத்து நீ காத்திடடா கருத்துடனே செயல்படுடா புத்தி கொண்டு நடந்துக்கோ சக்தி கொண்டு பொழைச்சுக்கோ.
மாற்றம் என்பது சாத்தியமே. இந்த வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.